தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
பெருமக்களே, நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் தொலை உணர்வு மற்றும் புவியியல் தகவல் மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையத்தினுடைய பணிகள் என்ன, அது எந்த வகையில் வேளாண்மைக்கும் மற்ற துறைகளிலும் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை எல்லாம் இப்போது கூறவிருக்கிறார் மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். சிவசாமி அவர்கள். அவருடன் உரையாடி விவரங்களை நமக்கு பெற்றுத்தருகிறார் இந்த துறையின் இணை ஆராய்ச்சியாளர் சி. சுதாலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்போம் மாணவர்களே.
கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் செயல்பட்டு வரும் தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் அடிப்படை மையம், அதாவது ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஸ் சென்டர் பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார்.
வணக்கம். 1988 ஏப்ரல் மாதம் பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை குழுவின் ஒப்புதலுடன் திட்டம் சார்ந்த ஆராய்ச்சி பணியாக தொலையுணர்வு உபயோகிப்பாளர் மையம் துவங்கப்பட்டது. இதில் ஒரு உதவி பேராசிரியர், ஒரு வரைபட அலுவலர் பணிபுரிந்தனர். 1990 இயற்கை வளங்களை கணக்கெடுக்கும் தொலையுணர்வு முறை உருவாக்கப்பட்டது. இதில் இணை பேராசிரியர் ஒருவர் பணிபுரிந்தார். இவை இரண்டும் அதே ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஒன்றாக இணைக்கப்பட்டு வேளாண்மை பயன்பாட்டிற்கான தொலையுணர்வு அங்கமாக உருவாக்கப்பட்டது. இதன் பணிகளாக பயிர் இடர்பாடுகளை கண்டறிதல், மண்ணின் ஈரப்பதம் அளவிடுதல், பயிர்களின் வகைகளை கண்டறிதல், விளைச்சலை கணக்கெடுத்தல், நெல், கடலை, பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் சோளம் ஆகிய பயிர்களின் விளைதிறனை மதிப்பிடுதல், இடத்திற்கிடம் மாறுபடும் மண் பண்புகளை கண்டறிதல், உவர் நிலங்களை கண்டறிந்து வரைபடம் தயாரித்தல், தரிசு நிலங்களில் உள்ள மண் வகைகள் மற்றும் தாவரங்களை பற்றிய வரைபடம் தயாரித்தல், கடலோரப் பகுதியில் நீரின் பண்புகளை கண்டறிதல், மாசுபட்ட இடங்களில் மண் மற்றும் உயிர் சீர்கேடுகளை கணக்கெடுத்தல், நில உபயோகம் மற்றும் நிலவளம் கண்டறிதல் போன்ற பணிகளுடன் தமிழகத்தில் உள்ள குளம், குட்டை, நீர்நிலைகளில் உள்ள நீர்வளம் கணக்கெடுத்தல் ஆகிய பணிகள் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட்டன.
தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் அடிப்படை மையத்தோட தோற்றம், அதன் செயல்பாடுகள், இதை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. தொலையுணர்வு, அதாவது ரிமோட் சென்சிங், இப்போ ரொம்ப பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு வருது. தொலையுணர்வு அப்படின்னா என்ன? நம் நாட்டில் தொலையுணர்வு பற்றிய ஆராய்ச்சிக்கு தனியாக அமைப்புகள் ஏதாச்சும் இருக்காங்க சார்?
தொலையுணர்வு என்பது பூமியின் பரப்பில் அமைந்துள்ள பொருட்கள் பிரதிபலிக்கின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற மின்காந்த அலைகளை சேகரித்து புகைப்பட கருவிகளை கொண்டோ அல்லது உணர்கருவிகளை கொண்டோ புகைப்படமாகவோ அல்லது புள்ளி விவரமாகவோ சேகரித்து அவற்றை பெற்று பிறகு ஆராய்ந்து தொலைவில் உள்ள பொருள்கள் அவற்றின் நிலை மற்றும் அப்பகுதியில் ஏற்படும் நிகழ்வுகளை பற்றி அறிந்து கொள்வது தொலையுணர்வு முறையாகும். இந்த தொலையுணர்வு முறைக்கு கருவிகளை ஆகாய விமானத்திலோ அல்லது செயற்கைக்கோள்களிலோ பொருத்தி பயன்படுத்துகின்றார்கள். நமது நாட்டில் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் எனப்படுகின்ற இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் தேசிய தொலையுணர்வு மையம், அதாவது நேஷனல் ரிமோட் சென்சிங் சர்வீஸ் சென்டர் ஹைதராபாத்தில் இருந்து இந்த பணிகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த மையத்தோடு இணைந்த மண்டல அளவிலான ஸ்டேட் ரிமோட் சென்சிங் சர்வீஸ் சென்டர் எனப்படுகின்ற தொலையுணர்வு உதவி மையங்களும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகியவை இந்த தொலையுணர் புள்ளி விவரங்களையும் புகைப்படங்களையும் பெற்று திட்டமிடுதல் மற்றும் விவசாய பணிகள் போன்றவற்கு பயன்படும் தகவல்களாக மாற்றி பயன்படுத்தி வருகின்றன.
செயற்கைக்கோள்கள் தகவல்களை பெறுவதில் மிக முக்கிய பங்காற்றுகின்றது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம நாட்டில் தொலையுணர்வு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்குதான்.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் 1979 புவியை ஆய்வதற்கான செயற்கைக்கோள் பாஸ்கரா 1 என்ற பெயரில் செலுத்தி ஆராய்ச்சியை துவங்கியது. இதைத் தொடர்ந்து பல செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளன. இந்த வரிசையில் ஐஆர்எஸ் இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அதாவது இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் வரிசையில் 1A 1988 1B 1991 1C 1995 1D 1997 செலுத்தப்பட்டது. பிறகு 1999 கடல் வளம் காண்பதற்கான ஓசன் செட் எனப்படுகின்ற ஐஆர்எஸ் P4 என்னும் செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து 2003 ரிசோர்ஸ் சேட் 1 எனப்படும் இயற்கை வளம் பற்றிய ஆய்வதற்கான செயற்கைக்கோளாக ஐஆர்எஸ் P6 விண்ணில் செலுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. 2005 P5 எனப்படுகின்ற கார்டோசேட் அதாவது வரைபடம் தயாரிப்பதற்கான தகவல்களை தருகின்ற விண்வெளி செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டு பணியை தொடர்ந்து ஆற்றி வருகின்றது.
நம் நாட்டில் விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்கள் பற்றி ரொம்ப விரிவாக சொன்னீங்க. இதுபோன்ற செயற்கைக்கோள்களால் தொலையுணர்வு தொழில்நுட்பத்தால் இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பதிலும் வகைப்படுத்துவதிலும் பங்கு என்ன?
தொலையுணர்வு படங்களை தொலையுணர்வு கருவிகளால் சேகரித்த புள்ளி விவரங்களை ஆராய்ந்து பூமியின் மேற்பரப்பில் உள்ள நீர்நிலைகள், மண் வகைகள், காடுகள், விளைநிலங்கள், சாலைகள், கட்டிடங்கள் போன்ற கட்டமைப்புகள் ஆகியவற்றை பற்றிய வரைபடம் தயாரிக்க முடியும். நிலத்தடி நீர் ஆதாரங்கள், கனிம வளம் மற்றும் கடலில் மீன் வளம் பற்றியும் அறிந்து கொள்ள முடிகிறது. மழை மற்றும் தட்பவெப்ப மாறுதல்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் செயற்கைக்கோள் வழி தொலையுணர்வு முறை பயன்படுத்தப்படுகின்றது.
சரிங்க சார், நம்ம வேளாண்மைக்கு தொலையுணர்வு தொழில்நுட்பத்தினால ஏதேனும் நன்மைகள் இருக்குதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
வேளாண்மையில் நில நீர் வளம், பயிர் செய்த பரப்பு, எதிர்பார்க்கும் மகசூல், வறட்சி மற்றும் நோய் பூச்சிகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதாரம் போன்றவற்றை கணக்கிடுவதும் இவைகளை பற்றிய வரைபடம் தயாரிக்கவும் தொலையுணர்வு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. இயற்கை இடர்பாடுகளான வெள்ளம், நிலச்சரிவு, காட்டுத்தீ போன்றவற்றின் பாதிப்புகளை கண்டறியவும் சேதங்களை மதிப்பிடவும் தொலையுணர்வு தொழில்நுட்பம் உதவுகின்றது.
வேளாண்மையில் தொலையுணர்வு தொழில்நுட்பத்தின் பங்கு ரொம்ப வியப்புக்குரியதாகவே இருக்குது. அதுபோலவே தொலையுணர்வு தொழில்நுட்பம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் எவ்வாறு பயன்படுகின்றது அப்படின்னு சொல்லுங்க சார்.
சுற்றுச்சூழல் பாதுகாக்கும் விதமாக மண் அரிமானம் உவர் நிலமாக மாறும் நிகழ்வு, தொழிற்சாலைகளின் கழிவுகளால் விளைநிலம் பாழ்படுதல், நகர்ப்புற பெருக்கத்தால் விளைநிலம் சுருங்குதல் போன்றவற்றை பற்றி தெரிந்து கொள்ளவும் கண்காணிக்கவும் தொலையுணர்வு தொழில்நுட்பம் உபயோகப்படுத்தப்படுகிறது.
சரிங்க சார், நம்ம மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் இயங்கி வரும் தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் அடிப்படை மையத்தில் நடைபெற்று வரும் ஆராய்ச்சிகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
இந்த மையத்தின் துவக்க காலத்தில் கையில் எடுத்துச் செல்லத்தக்க தொலையுணர்வு கருவிகளை கொண்டு பயிர்களின் வகைகளை கண்டறிதல், மகசூலை அறுவடைக்கு முன்கூட்டியே மதிப்பிடுதல் போன்ற அடிப்படை ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மனித இடையூறினால் மண் வளத்திற்கு ஏற்படும் தீங்குகள், ஜிப்சம் போன்ற தாதுக்களை வெட்டி எடுக்கும் பகுதிகளை மறுசீரமைத்தல், அதிக பாசன நீர் உபயோகத்தால் ஏற்படும் வடிகால் பிரச்சினைகள் பற்றிய ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. IMSD இன்டகிரேட்டட் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எனப்படுகின்ற தேசிய அளவிலான நிலையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த முயற்சியின் கீழ் தமிழகத்தில் உள்ள 5 பெரிய நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மண் வளம் கண்டறியப்பட்டது. இந்த மண்ணுக்கு சிறந்த பயன்பாட்டை வகுத்து கொடுப்பதற்கான ஆராய்ச்சி பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. GIS ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எனப்படுகின்ற புவியியல் தகவல் முறைப்படி ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு வயலுக்கும் ஏற்ற பயிர் மற்றும் மேலாண்மை யுக்திகளை கண்டறிதல், கரும்பாலை பகுதிகளில் மகசூலை பெருக்குவதற்கான நிலம் மற்றும் உர மேலாண்மையை வகுத்து கொடுத்தல் போன்ற பணிகளும் இந்த மையத்தில் மேற்கொள்ளப்பட்டு முடிக்கப்பெற்றன. தற்போது தமிழகத்தில் நிலவளம் குன்றிய பகுதிகளை பற்றிய வரைபடம் தயாரிக்கும் பணி நடந்து வருகின்றது. இத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 வட்டங்களில் மண்வளம் பற்றி விரிவாக வரைபடம் தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டு இதன் பயனாக வயல், கிராமம் மற்றும் வட்டார அளவிற்கேற்ற பயிர்கள், மேலாண்மை யுக்திகள் மற்றும் உர அளவு போன்றவற்றை பரிந்துரைப்பதற்கான புள்ளி விவர அடிப்படையை உருவாக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது.
இந்த மையத்தில் சீரிய ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. டுடே இஸ் த வேர்ல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. நவீன விஞ்ஞான உலகில் தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் அடிப்படை தொழில்நுட்பத்தின் சிறப்பு அம்சங்கள் மற்றும் பயன்கள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
விண்வெளி வழி தொலை உணர்வு நல்ல வளர்ச்சியை பெற்றுள்ளது. பல தகவல்களை ஒருங்கிணைத்து ஆராய்வதற்கு ஏதுவான புவியியல் தகவல் தொழில்நுட்பமும் நன்கு வளர்ந்துள்ளது. கணினி அறிவியலில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியும் இவற்றிற்கு உறுதுணையாக இருக்கின்றன. இத்தகைய சூழ்நிலையில் தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் தொழில்நுட்பத்தால் காலநிலை மாறுதல்கள், வறட்சி, வெள்ளம், நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் சேதங்களை உடனுக்குடன் மதிப்பிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துதல் போன்றவற்றை மேற்கொள்ள முடிகின்றது. பயிர் சாகுபடி பரப்பு, எதிர்பார்க்கும் மகசூல் போன்றவற்றை கணக்கிட்டு அதற்கான ஆயத்தீர்வைகளை சரியாக செலுத்த செய்யவும் முடிகின்றது. தொழிற்சாலை கழிவுகள், சுரங்கப்பணி, நகர்ப்புற வளர்ச்சி, காட்டுத்தீ போன்றவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை துவக்கத்திலேயே கண்டறிந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் முடிகின்றது. சாலைகள், அணைகள், கால்வாய்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கான திட்டமிடுதலுக்கும் தொலையுணர்வு தொழில்நுட்பம் மற்றும் புவியியல் தகவல் முறை மிகவும் உதவியாக இருக்கின்றன. ஒரு பகுதியில் தொடர்ந்து இரவு பகல் காலநிலை வேறுபாடின்றி கண்காணிக்கவும் மிகவும் விரிவான தகவல்களை பெறவும் உகந்த வகையில் தொலையுணர்வு தொழில்நுட்பம் இன்று வளர்ந்துள்ளது. இத்தோடு நாட்டின் பாதுகாப்பிற்கு தேவையான தகவல்களை திரட்டவும் தொலையுணர்வு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. பூமியை கவனித்து வந்த நாம் இன்று சந்திரனையும் கவனிக்க துவங்கிவிட்டோம். அதாவது சந்திராயன் செயற்கைக்கோள் மூலம் பூமியை கவனித்தது போலவே சந்திரனையும் ஆராய்ச்சி செய்து வருகின்றோம்.
தொலையுணர்வு தொழில்நுட்பத்தால் அன்றாட வாழ்வில் ஏற்படும் பயன்கள், இயற்கை ஆதாரங்களை பாதுகாத்தல், வேளாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அதன் பயன்பாடு ஆகியவை பற்றி மிக தெளிவாகவும் விரிவாகவும் கூறியதற்கு மிக்க நன்றிங்க சார்.
நன்றி.
இதுவரை தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் மையத்தின் பணிகள் குறித்து விளக்கங்களை கூறினார் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். சிவசாமி அவர்கள். அவருடன் உரையாடி நமக்கு விவரங்களை பெற்றுத்தந்தவர் மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை இணை ஆராய்ச்சியாளர் சி. சுதாலட்சுமி அவர்கள்.